வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உவர்நிலம் மேம்பாடு பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மண்ணியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் மாலதி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உவர்நிலம் மேம்பாடு குறித்து சில கருத்துக்களை பேச இருக்கிறேன். உவர்நிலம் அல்லது உவர்தன்மையால் பாதிக்கப்பட்ட மண் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அந்த மண்ணில் வந்து கரையக்கூடிய நிலையில் உள்ள உப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மண்ணில் வந்து இப்போ சல்ஃபேட், குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய உப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சோடியம், கால்சியம், மெக்னீசியத்தோட கரையக்கூடிய உப்புகள் அதிகமாக இருக்கும். அதே சோடியம் அயனி அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து கலர் மண்ணு சொல்லி சொல்லுவோம். அதேமாதிரி கரையக்கூடிய உப்பு, சோடியம் அயனி ரெண்டுமே அதிகமாக இருந்தால் அதை வந்து உவர் கலர் மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பல்வேறு வகையான உவர் மண் வகைகள். இப்போ வந்து இந்த உவர் மண் வந்து நம்ம எப்படி, எதனால அந்த உவர் மண் வருது, உப்புத்தன்மை வாய்ந்த மண் அல்லது உவர் மண் வந்து உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பாறைகள் மண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாறைகள் மலர்ந்து தான் வந்து மண் வந்து உருவாகுது. அது வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும் பாறைகள் வந்து மண்ணாக உருமாறுறதுக்கு. அது பல்வேறு வகையான இயற்கை சூழ்நிலைகள்னால வந்து நம்ம அந்த பாறைகள் வந்து மண்ணாக மாறுது. அதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். பாறைகளில் இருக்கக்கூடிய உப்புக்கள் வந்து இயற்கையாக வந்து அந்த மண்ணில் வந்து இருக்கும். அது வந்து ஒரு காரணம் உப்புத்தன்மை வர்றதுக்கு. அது உப்புத்தன்மை அதிகமாக இருக்க பாறையிலேருந்து அந்த மண் உருவாகிறப்ப அந்த மண்ணிலையும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து மிக குறைந்த அளவு மழை பொழியும் பகுதிகளில் வந்து இந்த உப்புக்கள் வந்து பொதுவாக வந்து மழை நீர் அதிகமாக இருக்கிறப்போ வந்து அந்த உப்புக்கள் கரைந்து மண்ணை விட்டு வெளியேறிடும். ஆனால் மழை குறைவான இடங்களில் வந்து அந்த உப்புகள், பாறைகள்லேருந்து வர உப்புக்கள் வந்து மண்ணிலேயே தங்கிடும். அது வெளியேறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மண்ணில் வந்து உப்புத்தன்மை வந்து அதிகமாகும். அதே மாதிரி நிலத்தடி நீர் மட்டம் வந்து சில இடங்களில் வந்து நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப மண்ணுக்கு மேற்பரப்பு கருகில் வரும்பொழுது அந்த நீரில் இருக்க உப்பும் சேர்ந்து மண்ணோடு சேர்ந்து மேலே வந்து தங்கிடும். வெயில் காலத்தில் வந்து நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகிறப்ப அந்த உப்பு வந்து மண்ணிலேயே தங்கிடும். ஸோ அது வந்து உப்புத்தன்மை வர்றதுக்கான ஒரு காரணம். இப்போ வந்து இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடலோர பகுதிகளில் வந்து கடல் நீர் வந்து உட்புகுவதாலையும் வந்து அந்த கடல் நீரில் இருக்க உப்புக்கள் வந்து மண்ணில் படிஞ்சு அந்த அங்கே வந்து உப்புத்தன்மையை ஏற்படுத்தும். பெரும்பாலான பகுதிகளில் பாசன நீர் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்க பாசன நீரை பயன்படுத்துகிறப்ப, அது தேவைக்கு அதிகமாக பாசன நீர் பயன்படுத்துகிறப்ப அந்த பாசன நீரில் இருக்க உப்புக்கள் வந்து காலப்போக்கில் வந்து அது மண்ணில் படிந்து மண் வந்து உப்புத்தன்மை வாய்ந்ததாக மாறுது. வேற இது இல்லாமல் வேற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயன்படுத்துகிற உரங்கள் வந்து காரத்தன்மை வாய்ந்ததாகவும் அல்லது உவர்த்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறப்பவும் நம்ம அளவுக்கு அதிகமாக உரங்களை பயன்படுத்துகிறப்ப அந்த உரங்கள் வந்து நிலத்தை வந்து உப்புத்தன்மை வாய்ந்ததாக மாற்றுது. இப்போ சோடியம் இருக்க அதிகமாக இருக்க உரங்கள், அதே மாதிரி கழிவுகள், சில சாம்பல் அந்த மாதிரி கழிவுகள்லாம் வந்து அதில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிஹெச்சும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இது போடுறப்ப மண் வந்து கலர் உவர்த்தன்மையுடைய மண்ணாக மாறுது. ஸோ பல்வேறு காரணங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா, பாறைகள் மற்றும் தாதுக்கள்லேருந்து உப்புத்தன்மை வருது, அதே மாதிரி குறைந்த மழை நீர் இருக்குது, நிலத்தடி நீர் மட்டம் வந்து நிலத்துக்கு அருகில் வர்றது, கடல் நீர் உட்புகுதல், அப்புறம் வந்து நம்ம பாசன நீரை வந்து அளவுக்கு அதிகமாக உப்புத்தன்மை வாய்ந்த பாசன நீரை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துறது, மற்றும் நாம் பயன்படுத்தக்கூடிய உரங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம உவர்த்தன்மை உள்ள மண் வறந்து உருவாகிறதுக்கான காரணங்கள். ஸோ இப்போ இந்த உவர்த்தன்மை இருக்க மண்ணோட பண்புகள், அதை எப்படி வந்து நம்ம இந்த மண் வந்து ஒரு உவர்த்தன்மை வாய்ந்த மண் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம், அதுக்கான பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கரையக்கூடிய உப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதை அளவீடு செய்கிறதுக்கு வந்து மண்ணோட மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அளவீடு செய்யலாம். மண்ணில் உப்புக்களோட அளவை மின் கடத்து திறன் மூலமாக அளவீடு செய்யலாம். இது வந்து 4 மேலே, அதுக்கான டெசிசைமெண்ட் பர் மீட்டர்னு சொல்லுவாங்க, 4 மேலே இருந்துச்சுன்னா, 4 டெசிசைமெண்ட் பர் மீட்டர் மேலே இருந்ததுன்னா அது வந்து உவர்த்தன்மை வாய்ந்த மண். அது இல்லாமல் வந்து அந்த உவர்த்தன்மை இருக்க இடங்களில் வந்து நம்ம பார்த்தோம்னா, வறட்சியான நேரங்களில் மண்ணில் வந்து உப்பு படிந்து வெள்ளை நிறங்களாக மண்ணின் மேற்பரப்பில் வெள்ளை நிற படிவுகள் காணப்படும். அதே மாதிரி மற்ற ஆய்வகத்தில் வந்து நம்ம மற்ற பரிசோதனைகள் என்ன செஞ்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அதாவது கழித்துகளின் மேற்பரப்பில் கவரப்பட்ட சோடியம் விகிதம், அதாவது சோடியம் அட்சார்ப்ஷன் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து 13 குறைவாகவும், பரிமாற்ற சோடிய சதவீதம் எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ்ங்கிறது 15 குறைவாகவும், காராமில நிலை அதாவது பிஹெச் வந்து 8.5 குறைவாகவும் இருந்து மின் கடத்து திறன் 4 மேலே 4 டெசிமல் பர் மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து உவர்மன் சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து உவர்மனுக்கான பண்புகள். இப்போ இந்த உவர்மனோட கட்டமைப்பு பார்த்தோம்னா அது வந்து கட்டமைப்பில் எந்த மாறுபாடும் இருக்காது, மண் கட்டமைப்பு நன்றாக இருக்கும், காற்று மற்றும் நீர் புகுதிறன் எல்லாமே வந்து நல்லா இருக்கும், ஆனால் அதில் கரையக்கூடிய உப்புகளோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து உவர்மண்ணோட பண்புகள். நம்ம எப்படி ஒரு மண்ணை வந்து உவர்மண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கான பண்புகள். இப்போ நம்ம இதுவரைக்கும் வந்து உவர்மண்ணுனா என்ன, அது எப்படி உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன, அப்புறம் உவர்மண்ணோட பண்புகள், இந்த பண்புகளை வச்சு அது உவர்மண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து அது பயிர் வளர்ச்சியை அந்த உவர்மண் வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து விதைகள் முளைக்கிறதையே அது பாதிக்கும். உப்புத்தன்மை அதிகமாக இருக்கப்ப அந்த விதைகள் வந்து அதோட முளைப்பு திறன் பாதிக்கும். அதே மாதிரி இளம் பயிர்களும் வந்து காஞ்சிரும். சில சமயம் விதை முளைச்சாலுமே அந்த இளம் பயிர்கள் காஞ்சிரும். அதே சமயம் கொஞ்சம் உப்புத்தன்மை குறைவாக இருக்கப்ப பயிர் வளர்ச்சி அதிக வளரும், பட் பயிர்கள் வந்து ஒரு நீளம் கலந்த பசுமை நிறுத்துறோம், நல்ல ஒரு செழிப்பான பயிர் வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி குன்றி நீளம் கலந்த பசுமை நிறுத்துடன் பயிர்கள் காணப்படும். இப்போ இதுக்கு இதெல்லாம் வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ஏன் பயிரில் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஸ்மாட்டிக் அழுத்தம் சொல்லி சொல்லுவாங்க. மண்ணில் உப்புக்கள் அதிகமாக இருக்கிறப்ப பயிர்கள் அந்த உப்புக்களை வந்து எடுத்துக்குது. அந்த பயிர்கள்லையும் அந்த உப்புக்கள் அதிகமாகிறப்ப செல் பயிர் வளர்ச்சி நடக்கிறது எப்படி நடக்குதுன்னா, அந்த செல் பிரிதல் அடைந்து செல்களோட எண்ணிக்கை அதிகமாகி பயிர் வளர்ச்சி ஆகுது. ஆனால் செல்கள் பிரிதல் நடைபெறும், ஆனால் நீட்சி அடையாது. அதனால் வந்து அந்த ஒரு மாதிரி வளர்ச்சி குன்றி நீளம் கலந்த பசுமை நிறத்தோட பயிர்களுக்கு இருக்கும். அதேமாதிரி நச்சுத்தன்மை, இப்போ குளோரைடு, சல்ஃபேட்டு, பைகார்பனேட், சோடியம், மெக்னீஷியம், போரான், இது மாதிரியான அயனிகள் வந்து மண்ணில் அதிகரிக்கும். அதனால் நச்சுத்தன்மை அதிகரிக்குது. இதுவும் வந்து செல்களை பயிர்களை வந்து பாதித்து பயிர்கள் வந்து சில சமயங்களில் உவர்த்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கப்போ பயிர்கள் கருகிவிடும். அப்புறம் வந்து நியூட்ரிஷனல் ஊட்டச்சத்து சமநிலை பாதிப்பு. இது வந்து என்னென்னா, இப்போ ஊட்டச்சத்து ஒரு அயனி அதிகமாகிறப்ப இன்னொரு பயிர்ச்சத்து வந்து பயிர் எடுத்துக்கிறத வந்து குறைக்கும். அது உதாரணமாக வந்து சோடியம் அயனியாக மண்ணில் அதிகமாக இருக்கப்ப அல்லது பயிர்கள் அதிகமாக எடுத்துக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து பயிர்கள் எடுத்துக்கிறத வந்து குறையும். அதாவது ஒரு அயனி அதிகமாகிறப்ப மற்ற அயனிகள் வந்து பயிர் எடுத்துக்கிறத வந்து குறைக்கும். பைகார்பனேட்டுங்கிறது சுண்ணாம்பு சத்து, அது அதிகமாக இருக்கப்ப வந்து இரும்பு சத்து மற்றும் மற்ற நுண்ணூட்ட சத்துக்களோட பயிர்கள் எடுத்துக்கிற திறன் வந்து குறையும். அதாவது ஊட்டச்சத்து சமநிலையை வந்து பாதிக்கும். மண்ணில் சத்துக்கள் இருந்தாலுமே பயிர் வந்து எடுத்துக்கிறது வந்து பாதிக்கும். இது மட்டும் இல்லாமல் பயிர்களை பாதிக்கிறது இல்லாமல் இது வந்து மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள், இந்த நுண்ணுயிரிகள் வந்து மிக முக்கியமானவை. மண்ணில் நடக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்து பரிமாற்றங்கள், பல்வேறு வேதிவினைகளில் இந்த நுண்ணுயிரிகள், மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்னோமைசிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த நுண்ணுயிரிகள் வந்து பல்வேறு வினைகளில், ஊட்டச்சத்து பரிமாற்ற வினைகளில் வந்து அவை முக்கிய செயலாற்றுகின்றன. இந்த நுண்ணுயிரிகளோட வளர்ச்சியும் அது பாதிக்கும். அதனால் மண்ணில் நடைபெறக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பரிமாற்றங்களையும் வந்து இது பாதிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி மண்ணில் உவர்த்தன்மை அதிகமாகிறப்ப விதைகள் முளைக்காது, அப்படியே முளைச்சாலும் கொஞ்சம் உவர்த்தன்மை குறைவாக இருக்கிறப்ப விதைகள் முளைக்கும், ஆனால் பயிர்கள் வந்து கருகிவிடும். ஸோ பயிர் வளர்ச்சியும் மகசூலும் பாதிக்கும். இது வந்து இந்த மாதிரி பல்வேறு தாக்கங்களை வந்து உவர்த்தன்மை, மண்ணில் அதிகப்படியான உப்புகள் பயிர்கள் மீது ஏற்படுத்தும். சரி, இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம், இந்த உவர்மண் வந்து எப்படி நம்ம மேலாண்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மண்ணை உவர்த்தன்மை வந்து நம்ம முழுவதுமாக நீக்கிறது வந்து மிக கடினம். ஆனால் நம்ம பயிர் மகசூல் எடுக்கிற அளவுக்கு வந்து அதை சீர்திருத்தம் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து பொதுவாக பண்ணக்கூடியது என்னென்னா, சில சமயம் மண்ணை ஆழமாக உழுது அடிமண் வந்து மேலே கொண்டு வர மாதிரி பண்ணுவாங்க, மணல் போடுவாங்க. மணல் போடுறப்ப வடிகால் வசதி வந்து கொஞ்சம் அதிகமாகும், அதனால் உப்புக்கள் வந்து நீரோட கலந்து கரைஞ்சி போயிடும், அல்லது அந்த மேலே படுகிற உப்புக்களை வந்து சுரண்டி எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறையில் செய்வதற்கு சற்று சிரமமான காரியங்கள். ஸோ இது இல்லாமல் வேற என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படி உப்பை வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நல்ல தண்ணி, ஒரு மழை நீரோ அல்லது நல்ல உப்பு குறைவாக உள்ள நீரை வந்து மண்ணில் பாய்ச்சி அந்த நல்லா உழுது அந்த நீர் வந்து மண்ணில் கலக்கிற மாதிரி இது பண்ணி பண்ணுறப்ப மண்ணில் இருக்க உப்புக்கள் வந்து நீரில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த நீரை வந்து நம்ம வடிகால் வசதி செய்து அந்த நீரை வெளியேற்றுவதன் மூலம் அந்த உப்புக்களை வந்து நம்ம மண்ணில் இருக்க உப்புக்களை வெளியெடுக்க முடியும். இதுக்கு வந்து என்னன்னா, இப்போ எவ்வளோ இப்போ அந்த நீக்கிற வடிக்கிறதுக்கு தேவையான நீர் பாசன நீர் என்ன அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 மீட்டர் ஆழமான மண்ணுக்கு 1 மீட்டர் அளவுள்ள தண்ணியை வந்து நிறுத்தி வடிக்கிறதன் மூலமாக மண்ணில் இருக்க 80% உப்புக்களை வந்து நீக்க முடியும்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. பொதுவாக வந்து அந்த நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற பாசன நீர், அந்த வடிகால் உப்பை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த நீர், அதோட மின்கடத்து திறன் ரெண்டையும் பொறுத்து நம்ம எவ்வளோ அந்த உப்புக்களை நீக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நீர் தேவைப்படுங்கிறத வந்து நம்ம கணக்கீடு செய்ய முடியும். அதே மாதிரி வடிகால் வசதி கொடுக்கணும். அதுக்கு வந்து எப்படின்னா, வடிகால் வசதி வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம அந்த இருக்க சூழ்நிலை பொறுத்து, நம்ம நிலத்தடி நீர் மட்டம் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம என்ன பயிர் போடுறோம், அதே மாதிரி விவசாயிகளோட பொருளாதார நிலை, இதையெல்லாம் வச்சு வடிகால் வசதி வந்து மண்ணோட மேற்பரப்பிலோ அல்லது மண்ணுக்கு அடியிலும் வந்து வடிகால் வசதி நம்ம அமைக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்ல தண்ணியை பாய்ச்சி வடிகால் வசதி கொடுத்து அந்த உப்புக்களை கரைத்து அந்த நீரை வடித்து வெளியில் எடுக்கிறதன் மூலமாக மண்ணில் உப்புக்களை வந்து நீக்க முடியும். இது வந்து கொஞ்சம் சற்று சிரமமான முறை தான் நடைமுறையில் பின்பற்றுறதுக்கு. இது இல்லாமல் வேற என்ன ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உவர்த்தன்மையை தாங்கி வளரும் பயிர்கள். சில பயிர்கள் வந்து உவர்த்தன்மை அதிகமாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலையிலையும் நல்லா வளரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றன. அந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். இப்போ உதாரணமாக 4 to 8, இப்போ 4க்கு மேலே மின்கடத்து திறன் இருந்தால் அது வந்து உவர்மண் சொல்லி சொன்னேன். இப்போ 4க்கு மேலே 8 வரைக்கும் இருக்கிறப்ப, அதாவது உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் வந்து பொதுவாக சில பயிர்கள், தட்டை பயிர், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பருத்தி, கொத்தவரை, இந்த மாதிரியான பயிர்கள் வந்து உவர்த்தன்மை அதிகமாக இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள். இந்த மாதிரி நிலங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி பயிர்களை தேர்வு செஞ்சு வளர்த்தோம்னா நமக்கு நல்ல பயிர் வளர்ச்சி பாதிக்காது, நல்ல மகசூலும் கிடைக்கும். அதேமாதிரி இப்போ உவர்த்தன்மை வந்து 2 to 4 வரைக்கும் இருக்கிறப்போ வந்து அங்கே மிதமான உப்புக்களோட அளவு மிதமாக இருக்குது. அங்கே வந்து நெல், தக்காளி, வெள்ளரி, நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்கள் வந்து நல்லா வளரக்கூடியது. உவர்த்தன்மை மிகவும் குறைவாக 2 to 2 decisiemens per meter அதுக்கும் கீழே இருந்ததுன்னா வெங்காயம், கரும்பு, மக்காச்சோளம், ஆரஞ்சு, எலுமிச்சை ரக பயிர்கள், அப்புறம் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, பாசிப்பயிர், இந்த மாதிரி பயிர்கள் வந்து உவர்த்தன்மையால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பயிர்கள். அதனால் இந்த மாதிரி பயிர்கள் வந்து உவர்த்தன்மை குறைவான நிலத்தில், 2க்கும் கீழே இருக்கிற நிலத்தில் தான் வந்து இந்த மாதிரி பயிர்களை பயிரிடணும். அதனால் வந்து இந்த தற்போதைய சூழ்நிலையில் வந்து இந்த பெரும்பாலான பகுதிகளில் வந்து உவர்த்தன்மை வந்து பாசன நீர் உவர்த்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதுனால தொடர்ந்து அதே பாசன நீரை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறப்ப காலப்போக்கில் வந்து அந்த மண் வந்து உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணாக மாறிட்டு வருது. ஸோ அந்த இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து நம்ம வந்து அந்த மண்ணை வந்து மேலாண்மை செய்கிறதுக்கு அந்த தன்மைக்கு ஏற்ற, இது எப்படி நம்ம அந்த உவர்த்தன்மை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மண் பரிசோதனை செஞ்சிங்கன்னா அதில் மின்கடத்து திறன் அதை பரிசோதனை செஞ்சு அதன் மூலமாக வந்து 4க்கு அதிகமாக இருந்தால் அது வந்து உவர்த்தன்மை வாய்ந்த மண். ஸோ அந்த மின்கடத்து திறன் பரிசோதனை செய்து அது உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணா, அதில் எவ்வளோ உப்புக்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற பயிர்களை தேர்வு செஞ்சு பயிரிடலாம். இல்லைன்னா நல்ல தண்ணி மழைக்காலங்களில் வந்து நமக்கு நல்ல நீர் கிடைக்கிறப்ப அந்த நீரை பயன்படுத்தி அந்த மண்ணில் இருக்க உப்புக்களை வந்து கரைத்து வெளியேற்றலாம். இந்த மாதிரி மேலாண்மை முறைகள் செஞ்சோம்னா செய்து நம்ம உவர்த்தன்மை உள்ள நிலங்களை வந்து பராமரித்து அதிலிருந்து நல்ல பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை பெற முடியும். நன்றி.
நேயர்களே, இதுவரை இந்நிகழ்ச்சியில் உவர்நில மேம்பாடு பற்றி முனைவர் மாலதி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.